إن الحمد والصلاة لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة داعمة بدوام ملك الله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونسق للأمة وجاهد في الله حق جهاده، وترقنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا خالد. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته، أحينا اللهم على سنته وعمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العليم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. أرساجيه تنداكي أذن ساجيه نبياكي அழகான முறையில் அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆண்டவனாம் அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருண்ய கடல் கஸ்தூரி மேனி, சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்த தபிஉங்கள், வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின்தொடரப் போகின்ற முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹும் நமது வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, அவைகளை எல்லாம் நமது வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அவைகளை எல்லாம் நமது வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் விடுகிறேன். அன்பின் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழ்க்கை திட்டமாக பெற்றுள்ள நாம் இப்பிரபஞ்சத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழ்க்கை திட்டமாக பெற்றவர்கள் அந்த மார்க்கத்துடைய ஒளிகாட்டுதல்களையும் போதனைகளையும் நடைமுறை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்று சத்திய தீனுல் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும், நமது வாழ்க்கையிலே முகம் கொடுக்கக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் தீர்வு தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் மாத்திரம்தான் இருக்கிறது. நமது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் தீர்வு சத்திய தீனுல் இஸ்லாத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நமது நாட்டிலே மிக முக்கியமான ஒரு தினங்களில் ஒரு தினமாக கருதப்படக்கூடியதுதான் தேசிய சுதந்திர தின நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, நமது இந்த இலங்கை திருநாட்டுடைய வரலாற்றை மிகவும் பிரதானமான மூணு பகுதிகளாக வகைப்படுத்தலாம், பிரிக்கலாம். முதலாவதாக இந்த நாட்டிலே மன்னராட்சி நடைபெற்றிருக்கிறது. இரண்டாவதாக இந்த நாட்டிலே காலனித்துவ ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. மூன்றாவதாக இந்த நாட்டிலே சுதந்திர ஆட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1505 1656 ஆண்டு வரை சுமாராக 151 வருடங்களாக போர்த்துக்கேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1656 1796 ஆண்டு வரை 140 வருடங்களாக உள்ளாந்தர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1796 ஆண்டிலிருந்து 1948 ஆண்டு வரைக்கும் பிரித்தானியர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1948 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக, சுதந்திரமடைந்த நாடாக இந்த நாட்டிலே பல்லின சமூகமும் ஒற்றுமையாக சகோதரத்துவோட சகவாழ்வுடன் இந்த நாட்டிலே காப்புறுதியுடன் ஈமானிய ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, பேரின சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் அந்த சுதந்திர தின நிகழ்வு நடந்த அத்தினத்தை தங்களுடைய ஒரு பாரிய வெற்றியாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களை எல்லாம் அந்த தினத்திலே அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய நமது முஸ்லிம் சமுதாயம், நமது முஸ்லிம் உம்மத் இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே நமக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு இருந்துதான் ஆக வேண்டும். இதை பற்றி ஒரு தெளிவு இருந்துதான் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக ஒரு நாட்டிலே வாழக்கூடிய, ஒரு தேசத்திலே வசிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், அவன் தான் பிறந்து உணர்ந்த நாட்டை எப்படி நேசிக்க வேண்டும், தேசப்பற்று உள்ளத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எல்லா விடயங்களையும் தெரிந்திருக்க வேண்டிய தருணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேசப்பற்றையும் தேசபிமான உணர்வுகளையும் சத்திய தீனுல் இஸ்லாம் ஆதரிக்கிறது. மனிதனுடைய ஒரு இயல்பு பண்பாக அவைகளை எல்லாம் பார்க்கிறது சத்திய தீனுல் இஸ்லாம். தான் பிறந்து வளர்ந்த அந்த தேசத்தை நேசிப்பதை அனுமதித்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னோடியாக வாழ்க்கையிலே நபிகளாரே, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோம். நபி வழிதான் நல்வழி என்று சொல்கிறோம், அவ்வழியே நம்வழி என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த நபிகளாருடைய வாழ்விலே தேசப்பட்டிருந்திருக்கிறது, தேச அபிமான உணர்வு இருந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் எப்படி இலங்கை நாட்டுடைய பிரஜையாக இருக்கிறோமோ அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சவுதி அரேபியாவுடைய ஒரு குடிமகனாக இருந்தார், ஒரு பிரஜையாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, அந்த நபிகளாருடைய அந்த ஆத்மீக தலைவருடைய உள்ளத்திலும் கூட தேசப்பட்டு இருந்தது, தேச அபிமானம் இருந்தது, தேச அபிமான உணர்வு இருந்தது. வரலாற்றிலே பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய அந்த மக்கா நகரை விட்டுவிட்டு மதீனாவுக்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு அவர்கள் மக்காவை நோக்கி பார்த்து சொல்கிறார்கள், ஏ மக்காவே, மக்காவே, நீ எவ்வளவு மனமான பூமியாக இருக்கிறாய், எவ்வளவு மனமான பூமியாக இருக்கிறாய். எனது உள்ளத்திலே, எனது உள்ளத்திலே உனது நேசம்தான் குடிகொண்டிருக்கிறது, உனது மகத்துவத்தான் குடிகொண்டிருக்கிறது, உனது நேசம்தான் எனது உள்ளத்திலே மிகைத்திருக்கிறது என்பதாக மக்காவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தன்னுடைய தேசப்பற்றை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த மக்கா நகரை பார்த்து சொல்கிறார்கள், மக்காவே மக்காவே, எனது சமூகத்தார் இந்த ஊரில் இருந்து என்னை வெளியேற்றிருக்காவிட்டால் உன்னை தவிர எந்த பூமியிலும் நான் வசிக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இந்த ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதி என்கின்ற நபிமொழி களஞ்சியத்திலே பதிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்தளவுக்கு நபிகளாருடைய உள்ளத்திலே தேசப்பட்டு இருந்தது, தேச அபிமானம் இருந்தது. தான் பிறந்து வளர்ந்த தேசத்தை நாட்டை ஆதரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் மக்கா நகரிலிருந்து மதீனாவுக்கு சென்றதன் பிறகு அந்த மதீனாவிலே சிட்டிசனாகிறார், அந்த மதீனாவுடைய குடிமகனாக மாறுகிறார், அந்த ஊரிலே பிரஜையாக, அந்த நாட்டிலே பிரஜையாக மாறுகிறார். அதற்கு பிறகு கூட அந்த மதீனாவுடைய தேசப்பற்று உள்ளத்திலே குடிகொண்டது, அந்த தேசப்பற்றை மதீனா மாநகருடைய தேசப்பற்றை உள்ளத்திலே குடிகொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா நகரை விட்டு ஏதாவது ஒரு தேவையின் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால், அந்த ஊரை விட்டு வெளியே சென்று விட்டால், அந்த தேசப்பற்றால் மதீனாவை நினைத்து நினைத்து, தன்னுடைய தேசத்தை நினைத்து நினைத்து, தன்னுடைய நாட்டை நினைத்து நினைத்து தன்னுடைய உள்ளம் அப்படியே லயித்து போயிருக்கும். எதனால் எதனால் தேசப்பட்டால் உள்ளம் அப்படியே லயித்து போயிருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமென்புக்குரியவர்களே, ஹாரிஸ் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மாநகரில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு விட்டால் அவர்கள் அவசரமாக மதீனாவுக்குள்ளே நுழைந்து விடுவார், அந்த மதீனா நகருக்குள்ளே நுழைந்து விடுவார், அவருடைய வாகனத்தை அவசரப்படுத்துவார். இந்த ஹதீதுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய, விரிவுரை செய்யக்கூடிய இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஃபதுஹுல் பாரி என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸுக்கு விரிவுரை செய்கிறார்கள். நபிகளார் ஏன் அவசரமாக தன்னுடைய தேசத்துக்குள்ளே நுழைய வேண்டும், தன்னுடைய நாட்டுக்குள்ளே ஏன் நுழைய வேண்டும்? அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளாருடைய உள்ளத்திலே தேசப்பட்டிருந்திருக்கிறது, தேச அபிமான உணர்வு இருந்திருக்கிறது, மதீனா நகருடைய சிறப்பும் தேசப்பற்றும் இதிலிருந்து வெளிவருகிறது, தெளிவாகிறது என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபிகளாருடைய அந்த செயலின் மூலமாக தேசப்பற்று ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய நூலிலே. அது மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களே, அந்த உத்தம சகாபாக்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேசப்பட்டு இருந்தது. ஏன்? அவர்கள் பார்த்து வளர்ந்த தூதருடைய உள்ளத்திலே அப்படி தேசப்பட்டு இருந்தது, அவர்களுடைய உள்ளத்திலே, அந்த தூதருடைய உள்ளத்திலே தேசப்பட்டு இருந்தனால் அந்த நபிகளாருடைய சகவாசத்திலே, அந்த நபிகளாருடைய தர்பியாவிலே, அந்த நபிகளாருடைய மஜிரிசிலே வளர்ந்த அந்த உத்தம சகாபாக்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேசப்பட்டு இருந்தது. சரித்திரம் என்ன சொல்கிறது? சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா நகரிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய உள்ளத்திலே இருந்த தேசப்பற்றை துஆவின் மூலமாக வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே தேசப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை படம் பிடித்து காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். எப்படி துஆ செய்கிறார்கள்? அன்புக்குரியவர்களே, பிலால் ரலி அல்லாஹ் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் யா அல்லாஹ். உத்துபா, ஷைபா, உமையா போன்ற கொடிய மனிதர்கள் என்னை என்னுடைய தேசத்தில் இருந்து எப்படி வெளியேற்றினார்களோ அதே போன்று அவர்களையும் உன்னுடைய ரஹமத்தை விட்டு வெளியேற்றி விடுவாயாக என்பதாக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது இந்த விடயம் பத்துகுல் பார் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து அவர்கள் அந்த உள்ளத்திலே எப்படி தேசப்பற்றை தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்தார்களோ அதே போன்று அவர்களை பார்த்து வளர்ந்த சஹாபாக்களும் உள்ளத்திலே பதிய வைத்தார்கள். மதீனாவில் இருந்து கொண்டு அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை நோக்கி மக்காவை நினைத்து 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 தேசப்பற்றால் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. அந்த அளவுக்கு அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேசப்பட்டிருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல அந்த சஹாபாக்களை உலகத்திலே பின்தொடர்ந்த அந்த சஹாபாக்களை உலகத்திலே ஃபாலோ பண்ணின அன்புக்குரியவர்களே, சலஃபு ஸாலிஹீன்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேசப்பட்டிருந்தது, தேசபிமான உணர்வு இருந்தது. பூகோளவியல் அறிஞர் இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மொரோக்கோ நாட்டுடைய ஒரு குடிமகனாக இருந்தார், மொரோக்கோ நாட்டுடைய பிரஜையாக இருந்தார், அங்கே பிறந்து வாழ்ந்தார். அவர் பல நாடுகளுக்கு விஜயங்களை மேற்கொண்டிருக்கிறார், பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார், பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கிறார். நமது இலங்கை திருநாட்டுக்கு கூட அவர் பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறார், சுற்றுலா பிரயாணத்திலே வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று அந்த சுற்றுலா பிரயாணங்களை அந்த நாடுகளுக்கு சென்ற நிகழ்வுகளை தன்னுடைய நூலான ரஹ்லத்து இப்னு பத்தூதா என்ற கிரந்தத்திலே தெளிவாகவும் நல்ல முறையிலும் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளத்திலே எப்படி தேசப்பட்டு இருந்தது என்பதை எழுத்தின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது, எல்லா தேசங்களை விடவும் எனது உள்ளத்திலே என்னுடைய நாட்டுடைய மகத்துவம் தான் இருக்கிறது என்பதாக இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டது மாத்திரமல்ல, நான் என்னுடைய தாய் நாடான மொரோக்கோவை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் என்னுடைய நாட்டை விட்டு நான் பிரிந்து விட்டேனே என்ற கவலையால், என்னுடைய நாட்டை நினைத்து 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 அந்த கவலையால் எனது உயிர் போகும் அளவுக்கு நான் கவலைப்படுவேன் என்பதாக இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய அந்த நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே தேசப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல அந்த உத்தமர்களை பார்த்து வளர்ந்தவர்கள், அந்த உன்னத நல்ல மனிதர்களை பார்த்து வளர்ந்த எமது மூதாதையர்கள், இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த எமது மூதாதையர்களுடைய உள்ளத்திலும் கூட தேசப்பட்டிருந்தது, தேசபிமானம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, அன்று ஆங்கிலோருடைய அராஜகம் தலைவரிச்சாடிக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த நாட்டிலே அவர்கள் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு இந்த நாட்டிலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உயிர்களை எல்லாம் இழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள், உடைமைகளை எல்லாம் இழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே எமது மூதாதையர்களான டிபி ஜாயா, எஸ் சி சிலம்பை, அறிஞர் அசீஸ் போன்ற அந்த இறை நேசர்கள், இறை பக்தியுடைய அந்த பெரியார்கள், அந்த நாயக்கர்கள், நமது நாட்டு முஸ்லிம் தலைவர்கள், சரித்திர வீரர்கள், சுதந்திர வீரர்கள் போர்க்கொடி ஏந்துகிறார்கள். ஏன் காரணம் என்ன காரணம் தெரியுமா? சுயநலத்துக்காக வேண்டியல்ல, தன்னுடைய உள்ளத்திலே இருந்த தேசப்பற்றின் காரணமாக போர்க்கொடி ஏந்துகிறார்கள். ஏன்? இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி. அதற்கு பின்னால் அந்த பிரித்தானியர்கள் முன்வந்து சொல்கிறார்கள், சிறுபான்மை இனத்தவுடைய ஒப்புதல் இருந்தால் நாங்கள் இந்த நாட்டை சுதந்திரம் அளித்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அளிக்கிறோம், இந்த நாடை ஒரு ஜனநாயக நாடாக நாங்கள் உங்களிடம் பெறுவோம் என்பதாக அந்த பிரித்தானியர்கள், அந்த ஆங்கிலேயர்கள் சென்ற நேரத்திலே சிறுபான்மை சமூகமாக இருந்த முஸ்லிம்களும் இந்துக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நல்ல சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை கூட அவர்கள் சுயநலத்துக்காக வேண்டி பாவிக்கவில்லை, சுயநலத்துக்காக வேண்டி பாவிக்கவில்லை. தன்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்த தேசப்பற்றை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த உத்தம பெரியார்கள், அன்புக்குரியவர்களே, எமது மூதாதையர்கள் முன் வந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு முதலிலே நாட்டை தாருங்கள், எங்களுக்கு நாடு வேண்டும், சுதந்திரம் வேண்டும். உள்நாட்டு பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் தீர்த்துக் கொள்வோம், அதிலே நீங்கள் தலையிட வேண்டியதில்லை. முதலிலே நாட்டை தாருங்கள், நாங்கள் இதோ ஒப்புதல் தந்துவிட்டோம், நீங்கள் முதலிலே நாட்டை தாருங்கள் என்று சொன்ன நேரத்திலே அந்த பிரித்தானியர்கள் இந்த இலங்கை திருநாட்டுக்கு 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு தங்களுடைய நாட்டுகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எமது முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, பல்லின சமூகமும் இந்த நாட்டிலே காப்புறுதியுடன் சுபீட்சகரமாக வெற்றிகரமாக ஒளிமயகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அன்று எமது மூதாதையர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த தேச வெளிப்பாட்டால், தேச உணர்வால் வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை பேரின சமூகம் அன்று புகழ்ந்தார்கள், அன்று பாராட்டினார்கள். என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு எந்த ஒப்புதலும் தேவையில்லை, எந்த விடயமும் தேவையில்லை, நாங்கள் ஒப்புதல் தந்துவிட்டோம். எந்த குறிக்கோளும் இல்லாமல், எந்த நோக்கமும் இல்லாமல் நாங்கள் ஒப்புதல் கொண்டு விட்டோம், அங்கீகாரம் அளித்து விட்டோம், நாட்டை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் பேரின சமூகம் புகழ்ந்தார்கள். ஏனென்றால் 1947 இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்தது, அந்த நேரத்திலே இந்திய முஸ்லிம்களிடம் இப்படி கேட்கப்பட்டது, உங்களுடைய ஒப்புதல் தேவை, நீங்கள் ஒப்புதல் தந்தால், நீங்கள் அங்கீகரித்தால் இந்தியாவுக்கும் நாங்கள் சுதந்திரம் அளிப்போம் என்று சொன்ன நேரத்திலே அன்றைய இந்திய முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு பாகிஸ்தான் என்ற தனி நாடு வேண்டும், என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் நமது இலங்கை மூதாதையர்கள், அன்றிருந்த எமது தலைவர்கள், நமது நாட்டு முஸ்லிம் தலைவர்கள் அப்படி இந்த இலங்கை திருநாட்டை இரண்டாக கூறு போடவில்லை, இரண்டாக பிரிக்கவில்லை. எமது முஸ்லிம்களுக்கு கிழக்கிலங்கை வேண்டும், அல்லது இந்த நாட்டை மூன்றாக பிரித்து ஒரு பகுதி வேண்டும், அல்லது இரண்டாக பிரித்து ஒரு பகுதி வேண்டும் என்பதாக இந்த நாட்டை பிரிக்கவில்லை, கூறு போடவில்லை. உள்ளத்திலே இருந்த தேசப்பற்றால் அவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தேசப்பற்றோடு மிகவும் பிரதானமான விடயங்களில் ஒன்றுதான் தேசிய கொடியை பறக்க விடுவது, அன்புக்குரியவர்களே, பேரின சமூகம் இந்த சம்பிரதாயத்தை தங்களுடைய காலாகாலமாக ஒரு பெரும் காரியமாகவே கருதி செய்து வருகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்களோ இந்த விடயத்தில் அசமந்த போக்குடன் நடந்து கொள்கின்ற அவல நிலையை ஒவ்வொரு வருடமும் கண்டு வருகிறோம், பார்த்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கொடி விவகாரத்திலே மார்க்கத்துக்கு முரணாக எந்த ஒன்றும் கிடையாது. அந்த தேசிய அந்த சுதந்திர திரு நிகழ்வின் போது கொடியேற்றுவதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் அல்ல, மார்க்கத்துக்கு முரணான ஒரு அமல் அல்ல. அன்புக்குரியவர்களே, நாங்கள் வரலாற்றின் பக்கம் சற்று சிந்தனையை திருப்புவோம். ஏனென்றால் நாங்கள் இஸ்லாமிய அந்த நடைமுறை வாழ்க்கைகளை பார்த்துதான் எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். தேசப்பற்றி நாங்கள் எப்படி உத்தம அந்த நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து எமது பெரியார்கள், ராஜாக்கள், வலிமார்கள், இமாம்மார்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் வந்து தேசப்பட்டு இருந்ததை எப்படி வரலாற்றிலே பார்த்தோமோ அதே போன்று கொடி விவகாரத்தையும் நாங்கள் சற்று பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அன்று அரேபியர்களுடைய காலத்தில் கூட அந்த கொடியேற்றக்கூடிய அந்த விடயம் அந்த செயல் இருந்து வந்திருக்கிறது. அன்று அரேபியர்கள் அவர்களுடைய கோத்திரங்களுக்கென்று ஒரு கொடி பாவித்தார்கள். தங்களுடைய நாடுகளுக்கென்று ஒரு கொடி பாவித்தார்கள், தங்களுடைய குடும்பத்துக்கென்று ஒரு கொடி பாவித்தார்கள், ஊர்களுக்கென்று ஒரு கொடி பாவித்தார்கள். அவைகளை எல்லாம் தன்னுடைய கோத்திரங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலும், தாங்கள் வாழ்ந்த பெரும் பெரும் கோட்டைகளிலும், ஊர் எல்லைகளிலும், யுத்த களங்களிலும் அவர்கள் பறக்க விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அரேபியர்களுடைய ஒரு பெரும் தலைவராகத்தான் குசை என்று சொல்லக்கூடியவர் இருந்தார். அந்த குசை என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரும் தலைவராக அரேபியர்களிலே திகழ்ந்தார். அந்த குசை என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரும் பொறுப்பிலே இருந்தார். இந்த காலத்திலே எப்படி பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு பெரிய போஸ்ட் இருக்கிறதோ, ஒரு பதவி பொறுப்பு இருக்கிறதோ, அதே போன்று பொறுப்பிலே அன்று குசை அரேபியர்களிடத்திலே இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த சமூகத்திலே, அந்த நாட்டிலே அவர்கள் தான் கொடி விவகாரத்துக்கு பொறுப்பாக இருந்தார்கள். அவர்களோ அந்த கொடியை ஏற்றிவிட்டால் தாருன் நஜ்வா என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்திலே அந்த அரேபிய அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருவார்கள். அந்த அளவுக்கு அரேபியர்களுடைய வாழ்க்கையிலே கொடி விவகாரம் இருந்திருக்கிறது, கொடியேற்றிருக்கிறார்கள். அந்த அரேபிய பரம்பரையிலே, அந்த குரைஷி வம்சத்திலே, அந்த குசையுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் எங்களுடைய ஆத்மீக தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த கொடி விவகாரம் இருந்திருக்கிறது. நபிகளார் ஹிஜ்ரத் செய்கிறார்கள், மதீனா நகருக்குள்ளே நுழைகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு அன்சாரி சஹாபி சந்தோஷத்தால் என்ன செய்கிறார், நபிகளார் வந்து கொண்டிருக்கிறார், பெரும் ஆரவாரத்துடன் வந்து கொண்டிருக்கிறார், சஹாபாக்களுடன் வந்து கொண்டிருக்கிறார். அத்தருணத்திலே அந்த சஹாபி என்ன செய்தார், தன்னுடைய தலைப்பாகையை கலட்டினார் நபிகளாருக்கு முன்னாலே, அப்படியே அங்கும் இங்கும் அதை அசைத்து நபிகளாரை வரவேற்றார். அதற்கு பின்னால் அந்த தலைப்பாகையை கொடியாக அவர்கள் ஏற்றி வைத்தார். இதுதான் தீனுல் இஸ்லாத்திலே முதல் முதலாக ஏற்றப்பட்ட கொடி. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் அந்த நபிகளாரும் அந்த உத்தம சஹாபாக்களும் பத்ர் களத்துக்கு செல்கிறார்கள், பத்ர் யுத்தத்திலே செல்கிறார்கள். அந்த பத்ர் யுத்தத்தில் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு கொடியை பாவித்தார்கள், வெள்ளை நிறத்திலான ஒரு கொடியை பாவித்தார்கள். அப்புறம் அன்புக்குரியவர்களே, அந்த உத்தம சஹாபாக்கள் அந்த நபிகளாரை பின்தொடர்ந்தார்கள். நான்கு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையிலும் கொடி விவகாரம் இருந்திருக்கிறது, கொடிகளை பாவித்திருக்கிறார்கள். ஹதரத்தே அபூபக்கர், ஹதரத்தே உமர், ஹதரத்தே உஸ்மான், ஹதரத்தே அலி ரழியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லாம் குலஃபாயி ராஷிதூன்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட கொடி விவகாரம் இருந்திருக்கிறது, கொடிகளை பாவித்திருக்கிறார்கள். யுத்த களங்களிலும் முக்கியமான நிகழ்வுகளிலும் அவர்கள் சிவப்பு நிறத்திலான கொடியை பாவித்தார்கள். அப்புறம் அந்த உத்தம சகாபாக்களை பின்தொடர்ந்த உமையாக்கள், அந்த உமையாக்களுடைய காலத்தை பார்க்கிறோம். அந்த உமையாக்கள் அவர்களுடைய காலத்திலே முக்கியமான நிகழ்வுகள், நாட்டிலே நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், யுத்த களங்களிலே அவர்கள் வெள்ளை நிறத்திலான கொடியை பாவித்தார்கள். அப்புறம் அவர்களுக்கு பிறகு அப்பாசிய பேரரசர்கள், அப்பாசிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே யுத்த களங்களிலும் முக்கியமான நிகழ்வுகளிலும் அவர்கள் கருப்பு நிறத்திலான கொடியை பாவித்தார்கள். அந்த அப்பாசிய ஆட்சியாளர்களின் ஒரு சிலர்கள் மாத்திரம் அந்த கருப்பு கொடியிலே தங்க நிறத்திலான ஒரு பிறையையும் சேர்த்து கொண்டார்கள் என்று இமாம் ஜஸாயிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தாரீஹு அலமில் வத்னி என்ற கிரந்தத்திலே அந்த கொடி விவகாரத்தை நல்ல முறையிலே எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் பார்த்தால் அந்த சுதந்திர தின நிகழ்வை ஓரிரு தினங்களிலே நாங்கள் அடைய இருக்கிறோம், அந்த திகதியை முன்னோக்க இருக்கிறோம். அந்த தினத்திலே நாங்கள் தேசிய கொடியை பறக்க விடுவதில் அங்கே எந்த குற்றமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு விடயம் பிரச்சனைக்கு இருக்கிறது. அந்த தேசிய கொடியிலே ஒரு உருவம் இருக்கிறது, ஒரு உருவம் இருக்கிறது. தெளிவுடன் கேட்டுக்கொள்ளுங்கள், தெளிவுடன் கேட்டுக்கொள்ளுங்கள், காதுதாத்து கேட்டுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளுக்குள்ளால் உருவப்படங்களை வைக்க வேண்டாம் என்ற கருத்தின் பிரகாரம் ஒரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நாங்கள் வீடுகளுக்குள்ளே அவைகளை வைக்காமல், யாரும் வீட்டுக்குள்ளால் அந்த கொடிகளை பறக்க விட மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கொடிகளை அந்த தினத்திலே எங்களுடைய வீட்டு முற்றவழிகளிலே, பாதை ஓரங்களிலே, பொது இடங்களிலே நாங்கள் பறக்க விடுவதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தேசப்பற்றை நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த நாட்டுக்குள்ளே வந்தேறி குடிகள் வந்தான் வருத்தான்கள் என்று பேரின சமூகத்திலே ஓரின சிலர்கள் ஒரு காலத்துக்கு முன்னால் நம்மவரை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக நாங்கள் இந்த செயலை செய்து இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் என்ற அந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, யோசிக்கலாம், இன்றைய ஹுதுபா பிரசங்கத்திலே எவ்வளவோ அவல்கள் இருக்கிறது, எவ்வளவோ மார்க்க சட்டதிட்டங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் மறந்துவிட்டு தேசப்பற்றையும் தேச அபிமானத்தையும் கொடியேற்றுவதையும் இவர் பேசுகிறார் என்று நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்துடைய இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா நாளை கியாமத்து நாளையிலே நன்மைகளை எல்லாம் எடை போட்டுக் கொண்டிருப்பான், மீசானுல் ஹசனாத்திலே எடை போட்டுக் கொண்டிருப்பான். அத்தருணத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய அமல்களை எல்லாம் கொன்று வருவார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே செய்த தான தர்மங்களை, இந்த உலகத்திலே இரவு பகலாக தொழுத நன்மைகளை, இரவு பகலாக தொழுத அந்த தொழுகையின் நன்மைகளை எல்லாம் கொண்டு வருவார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய அந்த தொழுகையை மீசானுல் ஹசனாத்திலே நன்மை பாரமுள்ளவனாக இருக்க மாட்டான், அவனுடைய அந்த நோன்புகளை பாரமுள்ளவனாக இருக்க மாட்டான், அவனுடைய அந்த தான தர்மங்களை பாரமுள்ளவனாக இருக்க மாட்டான். மோட்டமாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய நல்ல அமல்களை தான் பாரமுள்ள அமலாக நிற்பான் என்பதாக சொன்னார்கள். அமல்களிலெல்லாம் சிறந்த அமல், நல்ல அமல், நல்ல சிபத் தன்மைகளிலெல்லாம் சிறந்த தன்மை தனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சகோதரருடைய, தனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய உறவினர்களுடைய, தனது சமூகத்திலே வாழக்கூடிய சமூகத்துடைய உணர்வுகளை மதித்து வாழக்கூடிய தன்மை இருக்கிறது. இதுதான் ஒவ்வொரு மூமினிடத்திலும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வர வேண்டிய பண்பாக இருக்கிறது. நாங்கள் இந்த செயலை செய்வதன் மூலமாக அந்த பள்ளின சமூகத்துக்கு மத்தியிலே, அந்த பேரின சமூகத்துக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் பிறக்கும். ஒரு கால அந்த நல்ல எண்ணம் அவர்களுடைய ஹிதாயத்துக்கே காரணமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, தீனுல் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதல்ல, வாளால் பரப்பப்பட்டதல்ல, நல்ல அமல்களின் மூலமாக, அஹ்லாக்கின் மூலமாக, புரிந்துணர்வின் மூலமாக, உள்ளத்தை மதித்தனால், உணர்வை மதித்தனால் தான் இந்த தீனுல் இஸ்லாம் இன்று வரைக்கும் தலை நிமிர்ந்து உலகத்திலே பரவிக்கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் அந்த தினத்திலே நல்ல முறையிலே தேசப்பற்றை வெளிப்படுத்தி தேச அபிமானத்துடன் இந்த நாட்டிலே நல்ல முறையிலே நடந்தால் எப்படி எமது மூதாதையர்கள் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு அன்று குரல் கொடுத்ததின் காரணமாக இன்று நாங்கள் உரிமைகளை பெற்றெடுத்து நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோமோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, இன்று எங்களுடைய நடைமுறையின் மூலமாகத்தான் கியாமத்து பரியந்தம் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழலாம் என்ற உண்மையை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே யா அல்லாஹ், அந்த சினத்திலே எங்களுடைய அந்த தேசப்பற்றை வெளிப்படுத்தி அந்த சமூகத்துக்கு மத்தியிலே, பேரின சமூகத்துக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி ஒரு நல்ல உணர்வை, மதிப்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு ஹிதாயத்துடைய வாயிலை திறந்து கொடுப்பாயாக. முஸ்லிம்களுடைய இந்த செயலின் மூலமாக முஸ்லிம்கள் அவர்களுடன் நடக்கக்கூடிய அந்த முறையின் காரணமாக யா அல்லாஹ் இந்த நாட்டிலே ஹிதாயத்தை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம அம்மில் ஹிதாயத ஃபில் ஆலமி குல்லி, அல்லாஹும்ம அம்மில் ஹிதாயத ஃபில் ஆலமி குல்லி, அல்லாஹும்ம அம்மில் ஹிதாயத ஃபில் ஆலமி குல்லி கமா அம்மம்த அல் மா வல் ஹவா. யா அல்லாஹ், எப்படி இந்த உலகத்திலே நீ காற்றையும் தண்ணீரையும் ஒரு பொதுவான விடயமாக ஆக்கி வைத்திருக்கிறாயோ அதே போன்று ஹிதாயத்தையும் இந்த நாட்டிலே பொதுவாக்குவாயாக, ஆமாக்குவாயாக, இந்த நாடை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், தேசப்பற்றுடன் இந்த நாட்டிலே வாழ்ந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய மூச்சுடைய நேரத்திலே என்ற மூலமந்திரத்தை மொழிந்தவர்களாக, சுவர்க்கத்தை அப்பார்வையால் பார்த்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.